الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين ثم الصلاة والسلام على نبينا وحبيبنا وقائدنا وقرة أعيننا محمد عليه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي السماء رزقكم وما توعدون فورب السماء والأرض إنه لحق مثل ما أنكم تنطقون صدق الله العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم إذا رأيت الوباء قد فشى فاعلم أن الزنا قد فشى أو كما قال عليه الصلاة والسلام இவையகத்தை படைத்து அவற்றில் பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. இவ்வுலகத்துக்கு தலைவராகவும் இறுதி தூதராகவும் வந்துவித்த எம்முடைய கண்ணிலும் மேலான ஹஜரத் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மட்டுமன்னாரே, சரியான முறையில் பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபு தாபியன்கள், கியாமம் பரிவந்த மன்னாரை சரியான முறையில் பின்பற்றி ஒழுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன நல்ல காரியங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு பணித்திருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்நாளிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டும் அல்லாஹும் அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவிர்ந்து கொள்ளுமாறு விலகி நடக்குமாறு நமக்கு பணித்திருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்நாளிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு உருக்கமாக வசிய செய்கிறேன். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, இன்று நாம் ஒரு சோதனையான ஒரு இக்கட்டான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளொரு மேனியாக ஒட்டுமொத்த உலக மக்களும், குறிப்பாக நம்முடைய நாட்டுடைய மக்கள் பல வகையான இன்னல்கள் சிரமத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் முஸ்லீம்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், மறுமை நாளை ஈமான் கொண்டவர்கள், மறுமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் நம்பியவர்களாக நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாரு உம்மத்தி மா பைன சித்தீன் வ சபஈன், என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை, மிக சுருக்கமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்கிறான், குல் மதா உத்துனியா கலீல் வல் ஆஹிரத்து கைருல் லிமன் இத்தகா ولا تظلمون فتيلا اينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيده நபி இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், மதாஉத் துனியா கலீல், இந்த உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள், வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறதே, மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீண்ட நெடிய வாழ்க்கை அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு சிறந்த இடமாக இருக்கிறதே. ஒலா துதுலமூன பசீலா, நாளைய கயாமத்துடைய நாளையில எந்த ஒரு ஆத்மாக்களும் பேரித்தம் பழத்துடைய அந்த வித்துடைய நடுவில் இருக்கக்கூடிய திசுவுடைய அளவுக்கு கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். ஐநமா தகுனு யுதுரிக்கும் மௌத், நீங்க எங்கிருந்தாலும் மரணம் உங்களை பிடித்தே ஆகும். ஒலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, பலமான கோட்டை கொத்தளங்களை அமைத்து அதற்குள்ளே நீங்கள் புகுந்து கொண்ட போதிலும் மரணம் உங்களை பிடித்தே ஆகும் என்ற அந்த யதார்த்தத்தை அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான். இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், அன்பானவர்களே, நாம் மரணிக்க வந்தவர்கள், நிரந்தரமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையாக வாழ வந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா யதூகூன ஃபீஹல் மௌத இல்லல் மௌதத்துல் ஊலா, ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒரு தடவை தான் மௌத்தை சுவைக்கும், இரண்டாவது தடவை யாருக்கும் மரணம் கிடையாது. நாளை கயாமத்துடைய நாளிலே அனைத்து ஒட்டுமொத்த மக்களும் சுவர்க்கவாதிகள் நரகவாதிகள் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு அல்லாஹ் சுவர்க்கவாதிகளிடத்திலே அவர்களுக்கு முன்னால் ஒரு செம்பரி ஆட்டை கொண்டு வந்து அவர்களிடத்திலே கேட்பான், இது என்னவென்று தெரியுமா? அவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலே சொல்லுவார்கள், எங்களுடைய உயிர்கள் ரூகுகள் ஊதப்பட்ட ஆடு. அதற்கு பின்னால் அல்லாஹ் கட்டளையிடுவான், அந்த ஆட்டை குருபான் செய்யுமாறு. அங்கே ஆடு குருபான் செய்யப்படுகிறது வெளியரங்கத்திலே, வெளிப்படையிலே ஆடு குருபான் செய்கிறது. ஆனால் யதார்த்தத்திலே அன்பாந்தவர்களே, மௌத்துக்கு மௌத்து வழங்கப்படுகிறது, மரணத்துக்கு மரணம் வழங்கப்படுகிறது. அதுக்கு பின்னால் யாருக்கும் மரணம் கிடையாது. நிரந்தரமான சொர்க்கத்துடைய இன்பம் என்றால் நிரந்தரமானது, நரகத்துடைய படுபயங்கரமான வேதனை என்றால் அதுவும் நிரந்தரமானது. எனவே அன்பாந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, இந்த அனைத்தையும் ஈமான் கொண்ட நாம் இன்று நம்முடைய பேச்சுக்கள், இன்னுடைய நம்முடைய செயற்பாடுகள், இன்று நம்முடைய எல்லா நிலைமைகளும் மாட்டு மத சகோதரர்களை போன்று அவர்களுடைய பேச்சுக்களை போன்று அமைந்திருப்பதுதான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, உலகத்திலே மனிதர்களுக்கு நெருக்கடிகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் வருகிறதா என்று நாங்கள் நான்கு பேர்கள் உட்கார்ந்து பேசுகிறோம், செய்தித்தாள்களிலே வந்த விடயங்களை பகிர்ந்து கொள்கிறோம், நாமே பேசி நாமே அதுக்கு தீர்வை சொல்கிறோம். ஆனால் அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆன் மிக திட்ட தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறது, உலகத்திலே ஏற்படக்கூடிய எந்த முசீபத்துகளாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த சோதனைகளாக இருந்தாலும், அது எங்கிருந்து வருகிறது என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. அதற்கான தீர்வையும் மிக திட்ட தெளிவாக குர்ஆன் சொல்லி வைத்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்நாஸ் லியுதீகஹும் பாதல்லதி அமிலூ லஅல்லஹும் யர்ஜூன். கடல்லையோ தரையிலேயோ குழப்பங்கள் ஃபித்னாக்கள் முசீபத்துகள் உண்டாகிறதா? பிமா கஸபத் ஐதின்நாஸ், மனிதர்கள் தன்னுடைய கரங்களால் தேடிக்கொண்ட வினை, மனிதர்களுடைய பாவங்கள், மனிதர்களுடைய அநியாயங்களும் அட்டூழியங்களும் தான் உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா முசீபத்துகளுக்கும் அடிப்படை காரணம் என்பதை சொன்ன ரப்பலிதத் அல்லா ஜல்ல ஜலாலுவோ, அதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? அந்த சோதனைகளில் இருந்து விடுபட வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், லஅல்லஹும் யர்ஜுஊன், நீங்கள் மீளக்கூடும். அந்த சோதனைக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே மீளும் பொழுது அந்த பிரச்சனைக்கான நிரந்தரமான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறது. அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, குர்ஆன் பொதுப்படையாகவே அனைத்து விதமான முசீபத்துகளுக்கும் காரணம் பாவம் என்பதை சொல்லிவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், சில சில பாவங்கள் உலகத்திலே நடைபெற்று விட்டால், சில சில கொடூரமான நிகழ்வுகள் உலகத்திலே அரங்கேற்றப்பட்டு விட்டால், அதனுடைய பிரதிபலிப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை சில ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு பிரதானமான நான்கு பாவங்கள் இன்றைய நிலைமைக்கு காரணமாக அமைகிறது. அந்த பிரதானமான நான்கு பாவங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை அதிகரித்து விடுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை மூடிவிடுகிறது, வறுமையை இழுத்து கொண்டு வருகிறது, மக்களுக்கு பசி பட்டினி என்று சொல்லக்கூடிய அந்த சோதனையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய பிரதானமான நான்கு பாவங்களை நாம் ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் பொழுது கிடைக்கிறது. அன்பாந்தவர்களே, அதிலே பிரதானமான முதல் பாவம் என்று நாம் அதனை சர்வ சாதாரணமாக கருதி இருக்கிறோம். நம்முடைய வாலிப சமூகம் அதிலே சர்வ சாதாரணமாக இன்று அதிலே நடந்து கொள்கிறார்கள். அது விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான பாவம். அல்லாஹ் குர்ஆனில் இந்த விபச்சாரத்தை சொல்லும் பொழுது, வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷதன் வஸா ஸபீலா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம், இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மோசமான ஒரு விடயம், வஸா ஸபீலா, அது மிகக்கெட்ட ஒரு பாதை என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இதா ரஐதல் வபா கத் ஃபஷா, உங்களுக்கு மத்தியிலே நோய் பரவி இருப்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், அறிந்து கொள்ளுங்கள், அன்னத் தினா கது பசா, நிச்சயமாக உங்களுக்கு மத்தியிலே விபச்சாரம் பரவி இருக்கிறது. அந்த விபச்சாரத்துடைய எதிரொலிதான், விபச்சாரத்துடைய தாக்கம்தான் நோயாக வெளிப்படுகிறது. அந்த நோயுடைய தாக்கம்தான் பொருளாதார வீழ்ச்சி, பசி பட்டினியுடைய சோதனை என்பதை உலமாக்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விபச்சாரம் சர்வசாதாரணமாக உத்தியோகபூர்வமாக அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் விபச்சாரத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரதான கதவுதான் இணையதளம். இந்த அன்பார்ந்த வாலிபர்களே, இந்த நம்முடைய கரங்களிலே அவளக்கூடி இந்த கையடக்க தொலைபேசி, இந்த இணையதளம் நம்மை அந்த வாயிலுக்குள்ளே மிக இலகுவாக இட்டு செல்கிறது. இன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் விபச்சாரம் என்றால் இரண்டு உடம்புகள் ஒன்று சேர்வது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விபச்சாரம் என்றால் அதை மாத்திரம் சுட்டிக்காட்டவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனானி தஸ்னியான், கண்கள் விபச்சாரம் செய்கிறது. கண்களுடைய விபச்சாரம் மிகப்பெரிய ஒரு விபச்சாரம். இன்று நம்முடைய பார்வைகள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நம்முடைய இராக்காலங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த வாலிப சமூகத்துடைய சிந்தனைகள் எங்கே போய்கொண்டிருக்கிறது? அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கொடூரமான பாவத்துடைய விளைவுதான் இந்த சமூகத்திலே இந்த பசி பட்டினைக்கான போராட வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கிறது. என்னுடைய பாரதூரத்தை இன்று நாம் அறியவில்லை சரியாக. ஏன், நம்முடைய கையிருப்பில் இன்று வரைக்கும் உணவு இருக்கிறது, நம்முடைய வீட்டுக்குள்ளே இன்று வரைக்கும் உணவு இருக்கிறது என்பதனால் இதனுடைய பாரதூரத்தை புரியவில்லை. ஆனால் நாட்கள் கழிய கழிய, மனுஷியாளங்கள் செல்ல செல்ல அதனுடைய பாரதூரம் ரொம்ப மோசமாக இருக்கும். நாமும் அரசியல்வாதிகளை போன்று சிந்தித்து, மாட்டு மத சகோதரர்களை போன்று சிந்தித்து, இது திட்டமிடாத பொருளாதார நடவடிக்கையால் ஏற்பட்ட பிரச்சனை என்பதை பேசி அதுக்கு அந்த வழியிலே தீர்வு காணுவோமாக இருந்தால் அதைவிட மிக மோசமான நிலைமையை நான் நீங்களை சந்திக்க வேண்டி வரும். அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, இந்த சோதனைக்கான அடிப்படை காரணம் நம்முடைய பாவங்களும் அநியாயங்களும். நம்முடைய பாவங்கள் தான் இந்த சோதனைக்கான அடிப்படையான காரணம் என்பதை உணர்ந்து இன்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு பாவங்களில் எங்களை பாதுகாத்து அதற்கான பின்னால் குர்ஆனும் ஹதீஸும் தீர்வையும் சொல்கிறது. அந்த தீர்வின் பக்கம் நடப்போமாக இருந்தால் வெகு சீக்கிரத்திலே அல்லாஹ் இந்த சோதனையை, இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க போதுமாக இருக்கிறான். எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, அந்த மோசமான விபச்சாரம் என்ற பாவத்திலிருந்து எங்களையும் காத்துக் கொள்வோம், எங்களுடைய குடும்பத்தையும் காப்போம், எங்களுடைய சமூகத்தையும் நாம் காத்துக் கொள்வோம். ஒரு சின்ன சரித்திரத்தை சொல்கிறேன், எந்த அளவுக்கு பாரதூரமான சமூக விளைவுகளை உண்டாக்குகிறது என்றால், அண்மையிலே ஒரு வருடத்துக்குள்ளால் நம்முடைய பக்கத்து நாட்டிலே ஒரு பாரிய கொலை நடைபெறுகிறது. அந்த கொலையாளியை தேடி போலீஸ் வேட்டை நடைபெறுகிறது. கொலையாளி அங்கே கைது செய்யப்படுகிறான். கொலையாளி யார் என்று பார்த்தால் வெறுமனே 15 வயதை அடைந்த ஒரு வாலிபன். ஒரு 15 வயதை அடைந்த வாலிபன் கொலையாளியாக அங்கே போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறான். அவனுடைய விசாரணையினுடைய முடிவிலே நெகிழக்கூடிய திகிலான ஒரு சம்பவம் வெளிப்படுகிறது. அவன் சொல்கிறான், அவன் கொலையாளியாக காரணம் என்ன? வெறுமனே 9 வயதை அடைந்த ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து அவளை கொலை செய்திருக்கிறான். அவள் என்னை காட்டி கொடுத்து விடுவான் என்பதனால் அவளை கொலை செய்திருக்கிறான். அந்த போலீஸ் விசாரணை நடைபெறுகிறது. இதற்கான காரணம் கேட்கப்படுகிறது. அந்த வாலிபன் சொல்கிறான், என்னுடைய தந்தையுடைய கையடக்க தொலைபேசியில இருந்த ஆபாச திரைப்படங்கள் தான் இந்த பாவத்துக்கு என்னை தூண்டியது. அந்த பாவம் அவனை ஒரு கொலையாளியாக அரங்கத்திலே அவனை ஏற்றி வைத்தது. அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, இணையதளம் எந்தளவு பாரதூரமான சமூக விளைவுகளை உண்டாக்குகிறது. இந்த பெற்றோர்களாகிய நாம் சிந்திக்காவிட்டால், பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுடைய விடயத்திலே கவனம் செலுத்தாவிட்டால், நம்முடைய வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய பக்குவமான வாலிப பெண்களுடைய நிலைமையும் மோசமாகிவிடும். சமூக சீர்கள் ஏட்டை நாளை நாம் எதிர்நோக்க வேண்டி வரும். எனவே பெற்றோர்களாக நாம் இதில் மிகவும் அக்கறையாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டி இருக்கிறது. அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவன் பெருமக்களே, இரண்டாவது பாவம் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது அளவை நிறுவையில் ஏற்பட்ட மோசடி. வியாபாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட மோசடி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா நக்ஸ கௌமன் ஃபில் மிக்யால் வல் மீசான் இல்லா குத்திய அன்ஹுமர் ரிஸ்க். எந்த சமூகம் அளவை நிறுவையிலே மோசடி செய்யுமோ அந்த சமூகத்துடைய உணவுடைய கதவுகள் மூடப்படும், ரிஸ்குடைய கதவுகள் அடைக்கப்படும் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வியாபாரிகளே, இன்னுடைய நம்முடைய வியாபாரிகள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? இன்று விலை ஏற்றம் நாளொரு மேனியாக நடந்து கொள்ளும் பொழுது அதிலே குளிர் காயக்கூடிய எத்தனையோ வியாபாரிகள் இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் மாத்திரம் கவனிக்கக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான விலை ஏற்றங்களை செய்து 5 ரூபாய் பதாரிலே விலை கூடிவிட்டால் 15 ரூபாக்களை கூட்டி அளவுக்கு அதிகமாக மக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய வியாபாரிகள் சமூகத்திலே உருவாகி இருக்கிறார்கள். அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, நாளைக்கு பின்னால் நாமும் பாதையிலே கைவேந்த வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் இப்படியான மோசமான பாவங்களில் ஈடுபட்டால். எனவே அளவை நிறுவைகளை மோசடி செய்ய வேண்டாம். மக்களுக்கு சந்தோஷமாக பொருட்களை விற்பனை செய்யுங்கள். மக்களும் சந்தோஷமாக அந்த பொருட்களை கொண்டு போய் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் அமைய வேண்டும். அன்பாந்தவர்களே, 3வது பாவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஜகாத்தில் ஏற்பட்ட குறைபாடு, சதக்காக்கள் ஏற்பட்ட குறைபாடு. சதக்காவுடைய குறைபாடுதான் சமூகத்திலே அல்லாஹ்வுடைய கோபத்தை அதிகரித்திருக்கிறது. ஃபக்ருடைய வறுமையுடைய வாயிலை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, இன்று சென்ற வருடங்கள் கூட சதக்காக்கள் அதிகமாக ஈடுபட்ட மனிதர்கள் இந்த வருடம் கஞ்சத்தனம் காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸ்லே வந்திருக்கிறது என்றால், கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுதெல்லாம் மனிதர்களுடைய உள்ளங்களிலே லோபத்தனம் உலோபித்தனம் போடப்படுவது கியாமத்தினாளுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ளதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, நாம் மட்டும் உண்டு புசித்து இருப்பது கிடையாது. நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான், எங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன, நம்முடைய ஊர் மக்களுடைய நிலைமை என்ன, இவைகளை மிக அவசரமாக துருவி ஆராய்ந்து தகுதியானவர்களுக்கு நம்முடைய ஜகாத்துடைய பணங்கள், நம்முடைய சதக்காவுடைய பணங்கள் போய் சேர வேண்டிய ஒரு இக்கட்டான காலத்திலே இருக்கிறோம். வரலாற்றிலே நிகழ்ந்த மிக ஒரு ஆச்சரியமான ஒரு சரித்திரத்தை நான் இந்த இடத்திலே சொல்கிறேன். அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுடைய மாண்பு அல்லாஹ் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே தௌராத்திலே அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த தோழர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம், நாட்டுடைய ஜனாதிபதி மக்களுடைய நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். பாலைவனத்தில் ஒரு தூர பகுதியிலே ஒரு குடிசையிலே ஒரு பிளவி பெண்மணி சொல்கிறாள், அஷ்கு உமர் இலல்லாஹ், நான் உமரை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வேன். அந்த பெண்மணிக்கு தெரியாது வந்திருப்பது உமர் என்று தெரியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணி இடத்திலே நெருங்குகிறார்கள். ஏ பெண்ணே, நீ எதற்காக வேண்டி உமரை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டும்? அந்த நேரத்திலே அந்த பெண்மணி சொல்கிறாள், நான் கடுமையான பட்டினியிலே கஷ்டத்திலே வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய விடயத்திலே உமர் அக்கறை செலுத்தவில்லை என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏ பெண்ணே, நீ பாலைவனத்திலே தூரமான ஒரு பகுதியிலே வாழ்கிறாள், உமருக்கு உன்னுடைய விடயம் எவ்வாறு தெரிய முடியும் என்று கேட்க அந்த பெண்மணி சொல்கிறாள், அயலி அம்ரனா வயப்பலு அண்ணா, எங்களுடைய காரியங்களை பொறுப்படுத்தவர் எங்களுடைய விடயத்தில் எவ்வாறு பராமுகமாக இருக்க முடியும்? எங்களுக்கு பொறுப்புதாரி உமர், அவர் எங்களுடைய விடயத்திலே பராமுகமாக இருக்க முடியாது என்று சொல்ல அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பேசவில்லை. உலகத்திலே பிரமாண்டமான பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதி உடனடியாக வீடு திரும்புகிறார். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை போன்ற சில உணவு பதார்த்தங்களை எடுத்து தன்னுடைய அடிமையிடத்திலே சொல்கிறார்கள், தூக்கி என்னுடைய மேனியிலே வைத்து விடுவாயாக. அந்த அடிமை தயங்குகிறான், ஜனாதிபதியுடைய மேனியிலே இந்த பொதிகளை சுமந்து வைப்பதா தூக்கி வைப்பதா? இரண்டாவது தடவை ஹதரத் உமர் சொல்கிறார்கள், அவன் தயங்குகிறான். மூன்றாவது தடவை சொல்கிறார்கள் ஹதரத் உமர், அதஹ்மிலு அன்னி அவ்சாரி யௌமல் கியாமா, என்னுடைய சுமைகளை பாவ சுமைகளை நாளைய கியாமத்துடைய நாளையிலே உனக்கு சுமந்து வர முடியுமா? உனக்கு நிச்சயமாக சுமக்க முடியாது. எனவே அந்த பொதிகளை என்னுடைய மேனிலே சுமந்து வை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மேனிலே சுமந்தவர்களாக பாலைவனத்திலே நடக்கிறார்கள். தன்னுடைய கரத்தாலே உணவை சமைத்து அந்த பெண்ணுடைய தேவையை நிறைவேற்றுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த அரசாட்சிக்கு உமரை விட நீங்க தான் தகுதியானவர். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏ பெண்ணே, நாளை காலையிலே நீ அரச மாளிகைக்கு வந்துவிட்டால், அரச சபைக்கு வந்துவிட்டால், உன்னுடைய விடயத்தை நான் உமருக்கு ஏற்றி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து திரும்பி விடுகிறார்கள். அடுத்த நாள் காலை நேரத்தில் அந்த பெண்மணி உமருடைய அரச சபைக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே நேற்று கண்ட அந்த மனிதனை பார்க்கிறார்கள். பக்கத்தில் இருந்த ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா அமீரல் முஃமினீன், பக்கத்தில் இருந்த அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா அமீரல் முஃமினீன், அந்த பெண்ணுக்கு கலக்கம் உண்டாகிறது. இந்த மனிதனை பத்தி அஷ்கு உமர் இலல்லாஹ், உமரை நான் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வேன் என்று சொன்னேனோ அதே உமர் அங்கே வீட்டிருக்கிறாரே, எனக்கு என்ன தண்டனை தரப்போகிறார் என்று அந்த பெண்மணி நடுங்கியவளாக திரும்ப ஆரம்பிக்கிறாள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா அமதல்லாஹ், ஏ அல்லாஹ்வுடைய அடிமையே, இங்கே வா, உன்னை வேதனை செய்வதற்காகவே நீங்க வர சொல்லவில்லை. இவ்வளவு காலமும் உன்னுடைய விடயத்திலே நான் பராமுகமாக இருந்திருக்கிறேன். என்னால் நீ நோவிக்கப்பட்டிருக்கிறாய், என்னால் பல சிரமங்களை அனுபவித்திருக்கிறாய். அந்த சிரமங்கள் அனைத்தையும் விலைக்கு வாங்குவதற்காகவே இந்த சபைக்கு உன்னை வர சொன்னேன், நீ விலை சொல்வாயாக என்று சொல்ல அந்த பெண்மணி சொல்கிறாள், 40 திருகங்கள் தாருங்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 40 திருகங்களை உடனடியாக கொடுங்கள், ஒரு காகிதத்தையும் கொடுங்கள், அந்த பெண்ணிடத்தில் ஒரு கடிதம் எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள். ஹதரத் உமர் தன்னுடைய வாழ்நாளில் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட சிரமங்களை, கஷ்டங்களை, அநியாயத்தை விலைக்கு வாங்கிவிட்டார் என்ற ஒரு கடிதத்தை அந்த பெண்ணிடத்திலே எழுதி தருமாறு சொல்லுங்கள். அந்த பெண்மணியும் எழுதி கொடுத்து விடுகிறாள். அதுக்கு பின்னால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகாக்களிடத்திலே சொல்கிறார்கள், இந்த உமர் மரணித்து விட்டால் இந்த உமருடைய மேனிக்கும் கஃபனுடைய துணிக்கும் மத்தியிலே இந்த காகிதத்தை வைத்து விடுங்கள், லஅல்லி அல்கா பிஹல்லாஹ யௌமல் கியாமா, லஅல்லி அல்கா பிஹல்லாஹ யௌமல் கியாமா, நிச்சயமாக இந்த காகிதத்துடன் தான் நான் அந்த ரப்பை நாளை கியாமத்துடைய நாளிலே சந்திப்பேன் என்று உலகத்துடைய பெரும் பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதி நடந்து கொண்ட முறை அன்பாந்தவர்களே, இன்று நம்முடைய ஸ்தலங்களிலே, நம்முடைய வியாபார ஸ்தலங்களிலே குறைந்தது 2 பேர் அல்லது 3 பேர் இருப்பார்கள். நம்முடைய இந்த கொம்பனிகளில் குறைந்த ஒரு 10-15 பேர் இருப்பார்கள். அவர்களுடைய தேவையை கூட நம்மால் பூர்த்தி செய்ய முடியாது, அவர்களுடைய தேவையை கூட நம்மால் சரியாக கண்டுகொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியவாளிகளாக நாம் இருக்கிறோம். அன்பாந்தவர்களே, ஊரெல்லாம் சதகாக்கள் செய்கிறோம், ஊரெல்லாம் தான தர்மம் கொடுக்கிறோம், ஆனால் எனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு தனவந்தருடைய பொருளை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியத்தனம் இந்த சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது. அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய உடன் பிறப்புகளை கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய ஊர் மக்களை கவனித்துக் கொள்ளுங்கள். தகுதியானவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள், அவர்கள் பத்தினித்தனமாக இருப்பார்கள், தன்னுடைய தேவைகளை சொல்லி தெரிய மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள், தன்னுடைய தேவைகளை அடக்கிக் கொண்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருப்பார்கள். அவர்கள் சமூகத்திலே இனம் காணப்பட வேண்டும், அவர்களுடைய தேவைகள் வீட்டு வாசற்படியே கொண்டு போய் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கையேந்த கூடியவர்கள் மிஸ்கீன்கள் புகராக்களுடைய பட்டியலே வரமாட்டார்கள், அவர்கள் பிச்சைக்காரர்கள். அன்பாந்தவர்களை, கையேந்தாத எத்தனையோ சமூகம், கண்ணியமான குடும்பங்கள் இன்று பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறது. இன்று நாம் உண்டுகிறோம், நம்முடைய குடும்பம் உண்டு புசித்துக் கொண்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமான ஆடம்பரம், அளவுக்கு அதிகமான நிகழ்வுகள், அளவுக்கு அதிகமான இஸ்ராப். அன்பாந்தவர்களை, இன்னல் முபஸ்ஸிரீன கானு கானு இஸ்வான சயாத்தீன்,
இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள். அன்பாந்தவர்கள், எங்களுடைய நிகழ்வுகளை குறைத்துக் கொள்வோம், திருமண வைபவங்களை சுருக்கிக் கொள்வோம், எங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை குறைத்துக் கொள்வோம், அன்றாடம் சாதாரண உளவு பழக்கத்துக்கு மாறிவிடுவோம். தன்னை விட தன்னுடைய சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்வதிலே ஈடுபடுவோம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு காலம் வரலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் நடுத்தருவிலே நிற்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். ஹிஜ்ரி 465 பகுதிகளிலே மிஸ்ரில் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட பயங்கரமான பஞ்சம் இன்று கூட வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப பயங்கரமான நிகழ்வுகள். தன்னுடைய ஆடம்பரமான வீடுகளை விற்பனை செய்து ஒரு ரொட்டி துண்டை வாங்கிய நிகழ்வு நடந்திருக்கிறது. உணவுப் பொருட்கள் தீர்ந்த பொழுது மனித இறைச்சிகளை சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் உண்டாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பயங்கரமான நிலைமைகள் என்றால், பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை சாப்பிடலாமா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அன்று நிலைமை மோசமடைந்திருக்கிறது. அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, அரசியல்வாதிகளால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, தனவந்தர்களால் தீர்க்க முடியாது. அவர்கள் கொஷியுடைய இறக்கைக்கும் அல்லாஹ்விடத்திலே பெருமதியற்றவர்கள். நாம் முஸ்லீம்கள், அல்லாஹ்வுடன் தொடர்புடையவர்கள், நம்மிடத்திலே ஆயுதங்கள் இருக்கிறது. அந்த ஆயுதங்களை முறையாக பயன்படுத்துவோமாக இருந்தால் நம்முடைய சார்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய மாட்டு மத சகோதரனுடைய குழந்தையின் நிம்மதியாக வாழ முடியும். அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, மிக விரைவாக தீர்வின் பக்கம் நகர வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நான் நான்காவது விடயத்துக்கு வந்துவிட்டு அந்த தீர்வை சொல்கிறேன். நான்காவது பெரும் பாவம் வட்டி. இந்த வட்டியுடைய கொடூரம் அல்லாஹ்வுடைய கோபத்தை அங்கே உயர்த்துகிறது, வறுமையுடைய கதவை திறந்து விடுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறைத்து விடுகிறது. அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, இந்த நான்கு விதமான பாவத்தில் இருந்து நாம் விடுபட்டு அல்லாஹ்விடத்திலே மீள்வதற்கான வழியை குர்ஆனும் ஹதீஸும் காட்டியிருக்கிறது. இந்த பிரச்சனைகளிலிருந்து வெகு விரைவிலே நாம் விடுபட வேண்டும் என்றால் இரண்டு தீர்வை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லியிருக்கிறது. அதிலே முதல் தீர்வு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்ஸீரில் ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறார்கள். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு மனிதன் வந்து சொல்கிறார், எங்களுடைய பிரதேசத்திலே கடும் பஞ்சம் நிலவுகிறது, என்ன சொல்ல போகிறீர்கள்? அந்த நேரத்திலே ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள். இன்னொரு மனிதர் வந்து சொல்கிறார், நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் கிடையாது, என்ன தீர்வு தரப்போகிறீர்கள்? அவருக்கும் அதே தீர்வு, இஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள். இன்னொரு மனிதர் வந்து சொல்கிறார், எனக்கு கடும் பட்டினியாக கஷ்டமாக வறுமையாக இருக்கிறது, அவருக்கும் அதே தீர்வு சொல்லப்படுகிறது. பக்கத்திலே இருந்த சுபை ரஹ்மஹுல்லாஹ் கேட்கிறார்கள், உஸ்தாத் அவர்களே, மூவரும் மூன்று பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள், ஆனால் நீங்கள் மருத்துவம் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கிறீர்கள், தீர்வு ஒன்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இமாம் ஹசனுல் பஸ்ர் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களை நான் புத்திசாலிகள் என்று நினைத்தேன், நீங்கள் குர்ஆனை படிக்கவில்லையா? நான் இது என்னுடைய புறத்தில் இருந்து சொல்லவில்லை, மா குல்துமின் இந்தி ஷை, என்னுடைய புறத்தில் இருந்து இந்த கருத்தை கொடுக்கவில்லை, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த தீர்வை சொல்லிருக்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மிதராரா வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன் வயஜ்அல் லகும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லகும் அன்ஹாரா. மக்களை இஸ்திக்பார் செய்யுங்கள், நீண்ட நாட்களாக மழை இல்லையா, அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான், குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். நீண்ட காலமாக வறட்சியிலே கஷ்டத்திலே சிரமத்திலே இருக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் வசந்தத்தை செழிப்பை உண்டாக்குவான் என்று அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் அல்லாஹுடத்திலே கண்ணீர் வடிப்போம், இஸ்திக்பார் செய்வோம், நம்முடைய தப்புகளை சீராக்குவோம், நம்முடைய சுபகுடைய தொழுகையை சீராக்குவோம், குடும்பம் சகிதம் தகஜத்துக்கு எழும்புவோம், கண்ணீர் வடிப்போம், அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடுவோம். அல்லாஹ் நம்முடைய பிரச்சனையை அல்லாஹ் வெகு சீக்கிரத்திலே அல்லாஹ் நம்மில் இருந்து அல்லாஹ் தூரமாக்க போதுமானவன். எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, தௌபா செய்து இஸ்திக்பார் செய்வோம். இது முதலாவது செய்ய வேண்டிய தீர்வு. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் போன்ற இஸ்திக்பார்களை அதிகமாக நாம் சொல்லுவோம். ஒரு திட்டம் போடுவோம், வீட்டுக்குள் ஒரு நாள் 1000 இஸ்திக்பார்கள், எங்களுடைய குடும்பம் சகிதம் நாம் இன்று செய்து முன்வருவோம், சமூகத்தை உற்சாகப்படுத்துவோம், இஸ்திக்பாரின் பக்கம் மக்களை தள்ளுவோம், என்று நாம் பதாரிலே ஆங்காங்கே கூடி கதைப்பதனால் எந்த லாபமும் உண்டாக போவதில்லை. அதனால் பலாய் முசீபத்துகள் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். எனவே அன்பாந்தவர்களே, அல்லாஹும் பக்கம் நாங்கள் முன்னோக்குவோம். இது முதலாவது செய்ய வேண்டிய விடயம். இரண்டாவது விடயம் சதகா. இந்த சதகாவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சக்தியை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத்து ஸிர்து துஃபியு கலபர் ரப். இரகசியமாக செய்யப்படக்கூடிய சதகா அல்லாஹுடைய கோபத்தை அணைத்துவிடும். அல்லாஹுடைய கோபத்துடைய உச்சகட்டம் தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள். எனவே அல்லாஹுடைய கோபத்தை அணைக்க வேண்டுமா, இரகசியமான சதகாக்கள் கொடுக்கப்பட வேண்டும். பேரும் புகழுக்கும் சதகாக்கள் அல்ல, இரகசியமான சதகாக்கள் கொடுக்கப்பட வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா இருக்கிறதே 70 வகையான ஃபித்னாவுடைய கதவுகளை மூடிவிடும், 70 வகையான சோதனையுடைய கதவுகளை மூடிவிடும். அன்பாந்தவர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சக்தியை அல்லாஹ் சதகாவுக்கு வைத்திருக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸதகத லயுதஹிபு அன் அஹ்லிஹா ஹர்ரல் குபூர். சதகா இருக்கிறதே சாதாரணமான ஒரு இபாதத்து கிடையாது, உங்களுடைய கபருடைய உஷ்ணத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். இந்த கரண்ட் போய்விட்டால் எவ்வளவு சிரமப்படுகிறது குழந்தைகள், நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம். 5 பக்கங்களாலும் மறைக்கப்பட்ட வெறுமனே இருட்டரை 6.5 கபர், அந்த கபருடைய உஷ்ணம் எவ்வாறு இருக்கும்? அன்பாந்தவர்களே, நம்முடைய சதகாக்கள் அந்த உஷ்ணத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கும். நிரந்தரமான வாழ்க்கையுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். நாம் 1000 ரூபாய் தான் அன்றாடம் சம்பாதிக்கிறோம், அதுல இந்த 100 ரூபாவை ஒதுக்குங்கள். 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 50 ரூபாவை ஒதுக்குங்கள். சதகா செல்வந்தர்களுக்குரிய சொத்து மாத்திரம் கிடையாது, நமக்கும் சதகா கொடுக்க முடியும். நம்மிடத்தில் 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாவிட்டால் கொடுக்க சக்தி உள்ளவர்களை தூண்ட முடியும், அவர்களை தூண்டி சதகா செய்ய வைக்க முடியும், பசியாளியருடைய பசியை போக்க முடியும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலே அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு காலம். அனைவரும் ஒன்றிணைந்து இதிலே முயற்சி செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான நிலைமையிலிருந்து அல்லாஹ் ஒட்டுமொத்த சமூகத்தையும், அல்லாஹ் இஸ்லாமிய சமூகம் சார்பாக, முஸ்லீம்கள் சார்பாக அல்லாஹ் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் அல்லாஹ் இந்த நாட்டிலே தீர்த்து விடுவான். அது நம்முடைய நிரந்தரமான இந்த நாட்டுடைய விமோசனத்துக்கு சமாதானத்துக்கு அது காரணமாகவும் அமையும். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, நாம் அடுத்தவர்களுக்கு விரல் நீட்டுவதை விட்டுவிட்டு, அடுத்தவர்களுடைய பாவங்களை துருவி ஆராய்வதை விட்டுவிட்டு, என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது, படுக்கையிலே உட்கார்வதற்கு முன்னால் விரிப்பிட உட்காருங்கள், உது செய்யுங்கள், அன்றாட நடக்கக்கூடிய விடயங்களை முஹாசபத்து நஃப்ஸ் செய்யுங்கள், செய்து பாருங்கள் இந்த பாவம் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இப்படி ஒவ்வொருவரும் நினைத்து இஸ்திக்ஃபார் செய்தால், கண்ணீர் வடித்தால், அன்பாந்தவர்களே, இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை நம்ம விட்டும் தூரமாகிவிடும். ஹிஜ்ரி 17 கடைசி ஹிஜ்ரி 18 ஆரம்பம் ஆமுர் ரமாதா என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. சாம்பல் வருடம், யார் ஆட்சியில் இருக்கும் பொழுது உமரே ஃபாரூக், நீதி தவறாத ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் இருக்கும் பொழுது மதீனாவிலே பஞ்சம் உண்டாகிறது. ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ருடைய கவர்னராக இருக்கிறார்கள். அன்றைய தினம் மிஸ்ர் செல்வ செழிப்புடன் இருக்கிறது. கடிதம் எழுதுகிறார்கள், நம்முடைய நிலையை மோசமடைந்து செல்கிறது, உணவுப் பொருட்களை அனுப்பி வையுங்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்தார்கள் என்றால், சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், 1000 ஒட்டகங்களுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பினார்கள். சில வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள், அந்த படையுடைய ஆரம்பம் ஷாமுடைய போர்டர் என்றால் அதனுடைய முடிவு மதீனாவுடைய போர்டராக இருந்தது. அந்த அளவுக்கு நிறைய உணவுப் பொருட்கள் மதீனாவை நோக்கி வந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீதமாக பகிர்ந்தளித்தார்கள். அப்படி நீதமாக பகிர்ந்தளித்தும் மதீனாவுடைய பஞ்சம் தீரவில்லை. யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், கடைசியாக அனைத்து ஒட்டுமொத்த மக்களையும் மதீனாவாசிகளை ஒன்று குவித்து சொல்கிறார்கள், இதை அம்ர் இப்னு ஆஸ் நிவர்த்தி செய்ய முடியாது, இதை உமரால் நிவர்த்தி செய்ய முடியாது. எந்த அளவுக்கு நிலைமை மோசமடைந்தது என்றால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவை நோக்கி கிராமப்புற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வர ஆரம்பித்தார்கள். முழு பைத்துல் மாலையும் செலவழித்தார்கள். பைத்துல் மால் காலியாகிவிட்டது. மிம்பருக்கு ஏறி சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த உமருடைய பாவத்தின் காரணமாக பச்சிலம் குழந்தைகளை நீ சோதித்து விடாதே. இன்று வனவிலங்குகள் அதே போன்று கால்நடைகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அனைத்துக்கும் இந்த உமருடைய பாவம் காரணம். இந்த உமருடைய பாவத்தின் காரணமாக இந்த குழந்தைகளை சோதித்து விடாது என்று ஹஜ்ரத் உமர் மிம்பர்ல சொல்லக்கூடிய நிலைமைக்கு நிலைமை மோசமடைந்தது. ஒட்டுமொத்த மதீனா வாசிகளை முன்னிணைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வைத்தார்கள், கண்ணீர் வடிக்க வைத்தார்கள், இஸ்திகார் செய்ய வைத்தார்கள். அல்லாஹ் அந்த நிமிடமே அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான். அல்லாஹ் மதீனாவுலே செழிப்பை உண்டாக்கினான். இன்று வரைக்கும் மதீனா செழிப்பாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, சிலருடைய புத்திக்கு இது படாது, ஆனால் இதுதான் உண்மையான தீர்வு, இதுதான் நியாயமான தீர்வு. இந்த தீர்வின் பக்கம் நகர்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வெகு சீக்கிரத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு விமோசனத்தை உண்டு பண்ணுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். எனவே அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன் வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.